துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். எங்களை வாழ வைக்கிறதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி
வந்தேன்.
எங்களுக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம்.
பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் அப்பா.
பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்துக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம்.
இம்மானுவேல், எங்களோடு வாழுகிறவரே, என்றும் உம்மோடு வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் பங்கடைகிற பாக்கியத்தை கிருபையாய் எங்கள் எல்லோருக்கும் தந்திட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவே உம்மோடு வாழ்ந்து ராஜ்யத்தில் பங்கடைகிற பாக்கியத்தை
தந்தார்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடந்த முறை காலபோ செல்லுதே என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசினேன். நாம் விரும்பினாலும் நம்முடைய வருஷங்கள் கழிந்து போகிறது, நாட்கள் கரைந்து போகிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவானது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், வரங்கள், வல்லமைகள், கருமைகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நாட்கள் பொல்லாதவைகளானவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்திகள், அதாவது யூஸ் யுவர் டைம் விச் ஹஸ் கிவன் பை த லார்ட் என்று சொல்லி நாம் கடந்த முறை நாம் பார்த்தோம். இதனாலே நான் ஒரு காரியம் வேத பகுதி என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் விண்டர் வந்தா குளிரா இருக்கு, சவர் வந்தா சூடா இருக்கு. எப்பொழுதும் நல்ல காலநிலைமை இருக்கிற ஒரே ஒரு நல்ல தேசம் உண்டு, அதுதான் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பரலோகத்தில் நல்ல சீதோஷ நிலைமை இருக்கு, சந்தேகமே இல்லை. சற்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திருப்பிக் கொள்கள் 10 அதிகாரம் அப்போஸ்தலர் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 வாசிங்க. ஒன்றிலிருந்து படி, ஒன்றிலிருந்து வாசி.
இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்து மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் பேர் கொண்ட தீமோனை அழைப்பி. அவன் தோல் பதனி இடுகிறவனாகிய தீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்னேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டிய போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான நாலுகால் மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று.
போது 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 வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் கொர்நேலியு. விசித்திரமான தேவனால விரும்பப்படத்தக்க பல அரும் பெரும் நற்குணங்களும் தெய்வீக சுபாவங்களும் அவருடைய வாழ்விலே காணப்படுறது ஆச்சரியமாக இருக்கு. கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு ரோமன். மட்டுமல்ல அவருடைய பொசிஷன், அவர் நூற்றுக்கு அதிபதியாக இருந்திருக்கார். 100 சோல்ஜியர்ஸுக்கு அதிபதியாக அவர் இருந்திருக்கார். ஆகவே அவரிடத்தில் அதிகாரம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த கொர்நேலியுடைய வாழ்விலே காணப்படுகிற பல அம்சங்கள் நம்மை சிந்திக்க சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது. இந்த 10 அதிகாரத்திலே 2 வசனத்தில் அவை குறித்து 4 குறிப்புகள் சொல்லப்படுகிறது. 1, அவன் தேவ பக்தி உள்ளவன். 2, அவன் தேவனுக்கு பயந்தவன். 3, மிகுந்த தர்மங்களை தாராளமாக செய்கிறவன். 4, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தர்மங்களை செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறான். 4 முக்கியமான அம்சங்களை குறித்து நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. 22 படிக்க 22.
அதற்கு அவர்கள் நீதிமான்
22 படி 22 அதே அதிகாரத்தில் 10:22.
அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று நற்சாட்சி பெற்றவர்.
இங்கே நீங்க பார்க்கவிட இன்னும் சில குறிப்புகள் அவரை குறித்து சொல்லப்படுறது. அங்கு 4 குறிப்புகள் 2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 22 வசனத்தில் இன்னும் சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அவர் நீதிமானாக இருந்திருக்கிறார். புறவினத்தனாக இருந்திருந்தாலும் ரோமனாக இருந்தாலும் அவர் நீதிமானாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல யூதர்களாலே நற்சாட்சி பெற்றவனாகவும் இருந்திருக்கிறார். 6 அம்சங்கள், அருமையான சுபாவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. So we can learn something out of his life. 6 அம்சங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. தேவனுக்கு பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தான தர்மம் செய்கிறவன், எப்பொழுதும் ஜெபம் பண்றவன், நீதிமானா இருந்தவன், மட்டுமல்ல யூதர்களாலே நற்சாட்சி பெற்றவனுமாக இருந்தான். ஒரு புறவினத்தான் யூதர்கள் மத்தியிலே வந்திருந்து அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் யூதர்களாலே நற்சாட்சி பெற்றவனாகவும் இருந்திருக்கிறான். இந்த 6 அம்சங்களும் நாம் கவனிக்க வேண்டியவர்கள். இதிலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நான் முதலே இதை குறித்து சொல்லியிருக்கிறேன், இதிலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ரட்சிக்கப்படாத கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே இந்த 6 அம்சங்களும் காணப்படும். இவைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே இருந்தும் இன்னும் கொர்நேலியு ரட்சிக்கப்படுது. அவை ரட்சிக்கப்படாத ஒரு யூதன் இல்லாத ஒரு புறவினத்தானுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட 6 அம்சங்கள் காணப்படுறது நமக்கு ஆச்சரியமும் மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு சவாலாகவும் இருக்குது. ஏனென்றால் நாம் பாவத்துக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபையில அங்கத்தவர்களாக நாம் இருந்தாலும் இன்னும் நம் அநேகருக்குள்ளே இப்படிப்பட்ட அரும்பெரும் காரியங்கள் காணப்படாமல் இருக்கிறது, அது ஒரு பக்கத்திலே ஆச்சரியம். ஆனா இவன் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையிலே இந்த 6 அருமையான அம்சங்களும் தேவனுக்கு பிரியமான காரியங்களும் காணப்படுறது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் இவைகளை குறித்து நான் இந்த நாளிலே பேசாமல் இவருடைய வாழ்க்கையில் இவன் செய்திருக்கிற இன்னும் ஒரு சில அருமையான காரியங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் 400 அதிபதிகளை குறித்து நம்முடைய நேரத்துக்கும் தருணத்துக்கும் ஏற்றபடி நாம் பார்த்து அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இந்த கொள்ளுநி எனப்பட்ட இந்த தேவனுடைய மனுஷத்துல நாம் 6 அம்சங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் பார்த்தோம். ஆனால் இதை விட நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு சில காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவைகளை குறித்து தான் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்திருக்கிறது? இவன் ஒரு புறவினத்தனாக இருந்து இப்படிப்பட்ட நட்புரிய கூட்டத்தில் காணப்பட்டபடியால் தேவ தூதன் அவனுக்கு பிரத்யட்சமாக, அதாவது வெளிப்படையாக தோன்றி யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை அழைத்து அவன் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லி அவன் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு தன் மனுஷரில் சிலரை அவரிடத்தில் அனுப்புகிறான். இதற்கு முன்பாடு இந்த மனுஷர்கள் போறதுக்கு பேதுருடத்தில் போறதுக்கு முன்பாக பேதுரு அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வானம் திறந்து சில தரிசனத்தை கண்டிருக்கான். அந்த தரிசனத்தில் 4 மூலைகளும் கட்டப்பட்ட ஒரு அதத்தை நிகழ வாசிக்க நேரம் போறபடினா 4 மூலைகளும் கட்டப்பட்ட அந்த தும்பட்டிக்குள்ளே சகலவிதமான மிருகங்களும் அதுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் பேதுருவன் எழுத்திருந்து அடித்து புசி என்ற ஒரு சத்தத்தையும் அவன் கேட்ட போது அவன் சொல்றான், ஆண்டவரே, என் சிறு வயதில் இருந்து இவர்கள் ஒன்றும் என் வாய்க்குள்ள போகல. அப்ப ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, தேவன் சுத்தமாக்கினது ஒன்றையும் நீ தீட்டாக எண்ணாது. இது மிருகங்களை குறித்து சொல்லப்படல, இதுதான் ஆண்டவர் புறவினத்தாரை குறித்து பேதுருக்கு கொடுத்த ஒரு பெரிய வெளிப்பாடு. ஏனென்றால் இந்த கொள்ளி வீட்டுக்கு பேதுரு வரும் வரைக்கும் அவன் யூதருக்கே இஸ்ரவேலருக்கே நற்செய்தி அறிவித்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். அவர் பேதுருவை புறவினத்தாருக்குள்ளே கொண்டு வந்து ரட்சித்து நற்செய்தியை அறிவிக்கிறதற்கு தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் பேதுருவும் பாரம்பரியத்தில் மிக மைராக்கியமாக இருந்திருக்கிறார். ஆகவே யூதருக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியத்தை உடைத்து புறவினத்தாருக்குள்ளே நற்செய்தியை கொண்டு வருவதற்காக தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன பண்றார், 4 துப்பட்டிகளிலும் 4 மூலிகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டிக்குள்ளே எல்லா நாட்டு மிருகங்களும் இருந்தது. அல்லாமலும் பேதுருவன் எழுந்து அடித்து புசி என்று எனக்கருமானவர்களே, மிருகங்களை குறித்து தேவன் அங்கே தரிசனம் கொடுக்கல, மிருகங்களை குறித்து ஆண்டவர் கவலையாக இருக்கிறார். ஆண்டவர் அங்கே கொடுத்த பேதுரு கொடுத்த வெளிப்பாடு என்னவென்றால், யூதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதையும், பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும், மட்டுமல்ல பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தரிசனத்தை விளங்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த சொப்பனத்தை அல்லது அந்த தரிசனத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் அருளினார். இது குறித்து நான் விவரமாக பேச விரும்பவில்லை. ஆனாலும் இப்பொழுது நான் சொல்ல விரும்புவதும் விவரிக்க வேண்டியது விரும்புவதான இன்னும் ஒரு முக்கியமான காரியம் அவருடைய வாழ்க்கையில காணப்படுது. அதைத்தான் நான் டச் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். என்ன, இந்த தரிசனங்கள் எல்லாம் கண்டு இவைகளெல்லாம் நடந்த பிற்பாடு பேதுருவுக்கு கொள்ளிலேயே ஆட்களை அனுப்புறார். அவரை கூட்டிட்டு வரச்சு பேதுருவுக்கு ஆட்களை அனுப்பி பேதுரு கொள்ளிலியோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பு கொர்னேலியு செய்த ஒரு அருமையான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால் அதை நாம் வாசிக்க நாம் கேட்போம். 10 எல்லா எடுத்துக்கொள்ளுங்க, 10
மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்னேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசுவாசித்த சிநேகரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார்.
அதாவது தன் உறவின் முறையார் அனைவரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக, அதாவது பேதுருவுக்காக காத்திருந்தான் சொல்லி சொல்லப்பட்டது. இவனிடத்தில் அதிகாரம் இருந்திருக்கு. செஞ்சூரியன் ஆங்கில சொல்லுவார்கள், 100 அதிபதி அதிகாரம் இருந்திருக்கு, வல்லம் இருந்திருக்கு, செல்வாக்கு இருந்திருக்கு, செல்வம் இருந்திருக்கு, இவைகள் எல்லாம் இருந்தும் இவள் செய்த காரியம் என்ன? பேதுருவினாலே தனக்கு சொல்லப்பட போகிற, பேதுருவினாலே தனக்கு சொல்லப்பட போகிற செய்தியை தான் மட்டும் கேட்டுவிட்டால் போதாதென்று ரட்சிக்கப்படாத கொனலியும் தன் உறவினர் எல்லாரையும் கூட வரவழைத்து, மட்டுமல்ல தன்னுடைய விசேஷித்த சிநேகர்களை கூட வரவழைத்து, வீடு முழுவதும் ஜனங்கள் கூடி இருக்க அவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். இத்தனைக்கும் கொன்னலி யாரு? ரட்சிக்கப்படு. ஆனால் தான் ரட்சிக்கப்படாவிட்டாலும் பேதுருவனாலே சொல்லப்பட போகிற அந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை தான் மட்டும் அல்லாமல் தன் உறவினர் எல்லாரும் கூட கேட்க வேண்டும். தன்னுடைய சிநேகர்கள், விசேஷித்த நண்பர்கள் கூட பேதுரு சொல்ல போகிற செய்தியை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பேரவா, ஒரு பெரிய பாரம் அவனுக்குள்ளே எழுந்தபடியால் அவன் தன் உறவினர் எல்லாரையும், தன் சிநேகர்களையும் கூட வரவழைத்து வீட்டிலே பேதுருவுக்காக காத்திருக்கிறார். இவன் செய்த ஒரு காரியம், செய்த இந்த காரியம் நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் சொன்னது போல ரட்சிக்கப்படாத கொன்னலியும் தன்னை போல மற்றவர்களும் இந்த நற்செய்தியை கேட்டு இறைவனை அறிந்து, ஆண்டவரை அறிந்து தேவ ராஜ்யத்திலே சேர வேண்டும் என்கின்ற ஒரு பாரம் அவனுக்குள்ள இருந்தபடியால் தான் எல்லோரையும் கூட்டி வீட்டில சேர்த்து சொல்லப்பட போற செய்திக்காக அவன் காத்திருக்கிறான். பாரு, எனக்கு அறிமானவர்களே, ரட்சிக்கப்படாத கொன்னலியும் செய்த ஒரு பெரிய ஊழியவன், He has done a great ministry. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை, தனக்கு இருந்த அந்த நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் மிஸ்டர் கொன்னலி. பார், எனக்கு அறிமானவர்களே, அவர் ரட்சிக்கப்படாதவன், ஆனால் நாமோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவன், நாமோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் கொன்னலியும் செய்த அந்த மகத்தான ஒரு ஊழியத்தை இன்றும் நாம் செய்யாமலும் செய்ய முடியாமலும் இருக்கிறது வேதனைக்குரியதல்லவா? நம் ஆவியில நிரம்புறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை அறிகிறோம். இட் இஸ் குட், தேவை தேவை தேவை. ஆனால் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும், நாம் ஆண்டவரை குறித்து வைத்திருக்கிற அறிவையும், தேவன் மேலே நமக்கு இருக்கிற வைராக்கியத்தையும், அல்லது தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற வரங்களை நாம் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம் அல்லது என்ன செய்ய போகிறோம்? ரட்சிக்கப்படாத கொன்னலியும் தனக்கு கொடுக்கப்பட்ட, தனக்கு இருந்த அந்த வாய்ப்பை, அந்த சந்தர்ப்பத்தை, தனக்கு இருந்த அந்த பதவியை அவன் பயன்படுத்தி தன் வீடு நிரம்ப ஆட்களை அழைத்து பேதுருவினால சொல்லப்பட்ட செய்திக்கு காத்திருக்கிறான். பார், ஆனா நாமோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அந்நிய வாசிகளை பேசுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் கொன்னலியும் செய்த அந்த ஊழியம் நமக்குள்ளே இல்லை. வெட்கமா அல்லது வேதனை? அப்படின்னு நாம் பெற்றிருக்க அபிஷேகம் எப்படிப்பட்டது? இன்றைய நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் சோம்பறியலாக இருக்கும் அல்லது சோர்ந்து போக்கு இருக்கும். காலமும் நேரமும் சமயமும் சரியாக இருந்தால்தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம் என்கின்றது தேவனுக்கு முன்பாக நேர்மையானதும் சரியானதும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் அனுபவித்த வேதனைகள் சொல்ல முடியாது. நான் அனுபவிக்க, நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை இவ்வளவோ வெறுக்கப்படுகிறேன் என்று இயேசு தன் வாயாலே சொன்னார். ஆண்டவர் இயேசு அநேக விதங்களிலே நெருக்கப்பட்டிருக்கிறார், நம்மளும் பார்க்க அநேக வேதனைகளை கடந்து சென்றிருக்கிறார். அவரை குற்றச்சாட்டுவதற்காகவே ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் தெரிந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், நெருக்கப்பட்டாலும், ஈவன் சீசர்கள் கூட அவரை விட்டு ஓடி போனால் கூட,
தனியில் இருந்தால் கூட எல்லா எல்லா கூட இருந்த சீசர்களால கைவிடப்பட்டு தனியில் இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். தன்னுடைய பணியை செவ்வனவே செய்து முடித்திருக்கிறார். இதை பின்பற்றி வந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் அவ்வாறே அதை செய்து முடித்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அன்னாளிலே அதை எனக்கு தந்திருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் யாவருக்கும் அதை தந்திருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அவர் கடைசியாக பேசுறது நாம் 2 தீமோத்தேயுவிலே அவர் எழுதின கடைசி நிருபத்திலே அவர் எழுதின இந்த கடைசி வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது நமக்கு புல்லரிக்குது. பாருங்க, எல்லாம் நமக்கு நேர்த்தியாகவும் சரியாகவும் செம்மையாகவும் இருக்கும் போதுதான் நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்போம், ஆத்தும் ஆதாயம் செய்வோம், தேவர் ராஜ்யத்தை கட்டுவோம் என்கின்றது தேவ பார்வையிலே சரியானது அல்ல. ஒருவேளை அது நமக்கு செம்மையாக தோன்றும், ஆனால் அது தேவனுக்கு செம்மையானது அல்ல. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம் என்று வேதம் சொல்ற. நமக்கு சரியாக தோன்றுவதெல்லாம் தேவ பார்வையிலே சரியானதா, நமக்கு ஏற்றதாக தோன்றுவதெல்லாம் தேவனுக்கு ஏற்றதா, நமக்கு நல்லது போல தோன்றுவதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதா என்பதை ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய மனுஷனும் மனுஷியும் சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்க முடியும் அல்லவா? அல்லது நமக்கு சரியாக தென்படுறதுபடியே நாம் வாழ்வோமாக இருந்தால் நாம் நிச்சயமாக ஓரம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு, வழி உண்டு என்ற உண்மைப்படியே நான் சொல்லுகிறேன். ஆகவே கொன்னலையும் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை, அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அதிகாரம் உள்ளவனாக இருந்தால் அநேகரை ஆண்டவர் இயேசுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அல்லது ரட்சிப்பு நற்செய்தியை கேட்க வேண்டும், அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பாரம் அவனுக்குள்ளே இருந்தபடியால் தான் அவ்வளவு பேரையும் கூட்டி அவன் அந்த வீட்டிலே காத்திருக்கிறான். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும், இந்த ரட்சிப்புல மற்றவர்களும் பங்கடைய வேண்டும், மற்றவர்களும் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும், மற்றவர்களும் இந்த ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டும், இந்த மெய்ச்செய்தியை அறிய வேண்டும், மெய்த்தேவனை அறிய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவர் ராஜ்யத்திலே வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பாரமும் ஒரு வேதமும் அவனுக்குள்ளே இருந்தபடியால் அவன் செயல்பட்டிருக்கதை நாம் பார்த்து பரவசம் அடையக்கூடியதாக இருக்கிறது. என் கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் போறது, நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் போறது, குறைவுகள் இருக்கத்தான் போகிறது, போராட்டங்கள் இருக்கத்தான் போறது. அப்படி இல்லாவிட்டால் பிசாசு இல்லாமல் இருக்குவே. ஆகவே நமக்கும் கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள் வேதனைகள் என்னதான் இருந்தாலும் தேவனால கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு ஊழியம் பொறுப்பு ஆத்தும பாரம் இதை நாம் நிறைவேற்றித்தான் ஆகணும். இதற்கு நாம் தேவனுக்கு முன்பாக நாம் சப்மிட் பண்ணணும், நாம் அதற்கு அர்ப்பணிக்கணும், அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய அர்ப்பணிப்பின் ஆழம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை காணப்படும். அங்கு கொள்ளிலையும் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். ஒரு மனுஷன் தன் வீடு நிறைய ஆட்களை கூட்டி சேர்த்திருக்க, ஆனா நம்முடைய எத்தனை பேர் இங்க இருக்கிறோம், ஆனா ஒரு வீடு நிறைய ஆட்களை கூட்டி சேர்க்க முடியாம இருக்குது. எவ்வளவு பரிதாபம் யோசிப்பார். இதனால் என்ன நடந்தது? அவன் எடுத்த இந்த ஸ்டெப், அவன் செய்த இந்த ஊழியம் நடந்தது என்ன? அங்கு அந்த வீட்டிலே கூடியிருந்து பேதுருவனால சொல்லப்பட்ட வார்த்தையை கவனித்து கேட்ட எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிறார் தான். அப்ப ஒரு மனுஷன் செய்த ஊழியம், ஐயா ரட்சிக்கப்படாத ஒரு கொன்னலையும் செய்த ஊழியம், அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தும் அதிகாரம் அவனுடைய கையில இருந்தும் பேதுருவனால சொல்லப்படுகிற செய்தியை கேட்டு மெய் தெய்வத்தை அறிந்து தேவ ராஜ்யத்தில் ஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் செய்த ஊழியம், கொள்ளி செய்த ஊழியம் அத்தனை ஜனத்தையும் கூட்டி சேர்த்தா. பேதுரு பேசினா தேவ ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் மேலும் இறங்கினார். நம்மை போல அந்நிய பாஷைகளை பேசுகிற இவர்களை, நம்மை போல ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானத்தை நாம் கொடுக்காமல் இருக்கிறது எப்படி? கொண்டு கொடுங்கடா. எல்லாருக்கும் ஜாஸ்தான் ஒரே நாளில் பெற்றிக்கப்பட்டார்கள், ஆவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். சொல்ல போனால் ஒரு ஒரு சபையை அங்கு ஆரம்பிச்சிருக்கு. அது வீடு நிறைய கூடி வந்த ஜனங்கள் எல்லாருமேலும் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். சொல்ல போனால் அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அங்கு ஒரு சபையை உருவாயிருக்கு பாரு. அப்ப ஒரு மனுஷன் செய்த ஊழியம், ஐயா ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் செய்த இந்த பணி ஒரு சபையை உருவாக்கி இருக்கு பாரு. இது நமக்கு சவாலம் இல்லையா? யோசிப்பார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? கருமையானவர்களே, காலம் கனியட்டும். இன்றைக்கு இருக்கிற நேரங்கள், இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகள் விலகட்டும். ஆண்டவரே, நான் உங்கள் பணியை செய்வேன், ஆத்துமாதம் செய்வேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்வதெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதல்ல. தேவஸ்தம் அங்க ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே முந்தி நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், பிற்பாடு வந்து நான் உம்மை பின்பற்று. அப்ப இயேசு அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பரசு. சிந்திங்க, ராஜ்யத்தின் நற்செய்தியின் பெருமதியும் அது செல்ல வேண்டிய வேகத்தையும் சொல்ல வேண்டிய அவசியத்தையும் ஆண்டவர் சொல்லுற இந்த வார்த்தையில நாம் வச்சு நாம் போய் சிந்திக்க கூடாது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், படி நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. This is the time to preach the gospel of Christ. Don't lose this time and opportunity. வாசல் திறந்திருக்கு. சில பேர் ஜெபிக்கைக்கு நான் கேட்பேன், ஆண்டவரே திறந்த வாசலை கட்டிடுங்க. நான் மனதுக்கு யோசிக்கிறேன், எங்க வாசல் பூட்டப்பட்டுகிறது, எங்க கதவு பூட்டிக்கிறது, திறக்கிறது? இந்த நாட்டில் நமக்கு என்ன தடை இருக்குது? ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எந்த தடை இருக்கு? ஒருவேளை மத்திய கிழக்கு நாடுகளில், முஸ்லீம் நாடுகளிலே, அப்படிப்பட்ட நாடுகளில் இருந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்தால் அது அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த நாட்டிலே நாம் நற்செய்தியை கொண்டு செல்வதற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் நமக்கு என்ன தடை இருக்கு? என்ன தடை இருக்கு? ஒன்றுமே இல்லை. வாசல் எல்லாம் திறந்துதான் இருக்கு, ஆனா நாம தான் அதை பயன்படுத்தாம இருக்கு. ரஷ்ய தேசத்தில் கம்யூனிசம் ஆதிக்கம் செலுத்தின போது சுவிசேஷம் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிட்டு, அப்பொழுது சில தேவனுடைய ஊழியர்கள், அதாவது ரஷ்ய தேசத்திலே பைபிள் காண முடியாத ஒன்றாக போய்விட்டது. என்றால் அது 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 கம்யூனிசம் அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தினபடியால் பைபிள் அங்கு எலவு பண்ணப்படவில்லை. அதாவது வேதம், பரிசுத்த வேதத்தை அந்த ரஷ்ய தேசத்துக்குள்ளே வைத்திருக்க முடியாது, கொண்டு செல்லக்கூடாது, விநியோகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது கம்யூனிசம். இந்த காலகட்டத்தில் சில தேவ ஊழியர்கள் ரஷ்ய தேசத்தின் எல்லையில போய் ஆண்டவர் நோக்கி மன்றாடு. இது கதையில் நடந்த உண்மை சம்பவம். அந்த தேசத்தை, ரஷ்ய தேசத்தின் எல்லையிலே போய் சில தேவனுடைய ஊழியர்கள் தேவனை நோக்கி மன்றாடினார்களாம். எப்படி மன்றாடினார்கள் தெரியுமா? ஏராளமான பைபிளை கொண்டு வந்தார். உள்ளே கொண்டு போறது சட்டவிரோதம், கொண்டு போறதுக்கு எலாவுட் இல்லை. ஆகவே சில தேவனுடைய ஊழியர்கள் அந்த தேசத்தின் எல்லையில இருந்து தேவனை நோக்கி மன்றாடினார்கள். என்ன மன்றாடுங்க தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை உள்ளே கொண்டு போய் உம்முடைய ஜனங்களுக்கு நாங்கள் விநியோகிக்கிறதற்கு அதிகாரிய கண்களை எல்லாவற்றையும் மூடிப்படும். நாங்கள் இந்த வேதத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை அவர்கள் காணாதபடி அவருடைய கண்களை மூடி போடுங்கன்னு சொல்லி ஊக்கமாக ஆண்டவர் நோக்கி மன்றாடினார். நடந்தது என்ன? அப்படியே ஜெபித்து அது ஏராளமான பைபிள்களை அந்த ஊழியர்கள் உள்ளே கொண்டு போய் ஜனங்களுக்கு விநியோகித்திருக்கிறார்கள். அவர்களை பிற்காலத்திலே பைபிள் சிமக்லஸ் என்று சொல்லி அழைத்தார். அப்படியாக ஜெபித்து ஏராளமான வேத பைபிள்களை உள்ளே கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கார்கள் என்றால் வேத வசனத்தை கேட்கறதுக்கு தட்டுப்பாடு, வேதம் இல்லை கையில, வேதத்தை படிக்க விரும்பி ஜனங்களுக்கு வேதம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இப்படி தேவ ஊழியர்கள் ஜெபித்து அப்படி அவர்கள் ஊழிய செய்திருக்கார். ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இப்படி ஜெபித்திருந்தால் அதுல அர்த்தம் இருக்குது. ஆனா உனக்கும் எனக்கும் இன்றைக்கு சமயம் நன்றாக இருக்குது, எல்லாம் திறந்தபடியே இருக்கிறது. ஆனால் செய்தி, தேவனுடைய செய்தி, நற்செய்தி செல்வதுதான் தாமதமாக இருக்குது. தடை இல்லை ஆனால் தாமதப்படுகிறது. என கருமானவர்களே, உன்மேலும் என்மேலும் விழுந்த ஒரு பெரிய கடமை, நாம் எல்லோரும் நற்செய்தி அறிவிக்கும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எல்லோர் மேலும் விழுந்த கடமை என்று எழுதப்பட்டது. அல்லது சுவிசேஷத்தை நான் சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலர் சொல்றார். ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவரை நற்செய்தி அறிவித்திருக்கோம்? மற்றவர்கள் ரட்சிக்கப்பட நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனுகூலமாக இருக்கிறோமா? ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு காரணியாக இருக்கிறேனா? எனக்கு அருமான குழு, நாம் ஆண்டவரை வந்து ஆராதிக்கணும், அது சரி. ஆனால் அதே நேரத்தில் நாலு சுவருக்குள்ளே நாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று ஆராதிக்கிறதுக்கு மட்டும் தேவன் சபையை ஆரம்பிக்க இல்லை, அது ஸ்தாபிக்க இல்லை என்று சொல்லி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமிலே முதல் சபை ஆரம்பித்தது, பெரிய சபை, அற்புதங்கள் நடக்கிறது. அப்போஸ்தலர்களின் கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திரள் திரளாக சேர்க்கப்பட்டார்கள். எல்லோரும் ஹெட் குவார்டர்ஸிலே தங்கிட்டாங்க. எல்லா ஊழியர்களும் அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் என்ன நடந்தது? எருசலேமிலே தங்கிவிட்டாங்க. ஆகவே தேவன் ஒரு காரியத்தை அனுமதிச்சார். 8:1 படிங்க, அப்போஸ்தலர் 8:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:1,
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
அக்காலத்திலே எருசலேமில் இருந்த சபைக்கு
மிகுந்த
துன்பம் உண்டாயிற்று.
அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா
சபையிலே சிதறப்பட்டு போய்விட்டார்கள். அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் மனிதரும் சிதறப்பட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் எருசலேமில் இருந்த ஹெட் குவார்டர்ஸில், அதாவது மெயின் சபையிலே, மிக துன்பம் உண்டாயிற்று. ஆகவே விசுவாசிகள் அங்கு இருக்க பயத்திலே வேறு வேறு பற்பல இடங்களுக்கு, நகரங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு புறப்பட்டு போய்விட்டார். இப்படியாக புறப்பட்டு சிதறி போற ஜனங்கள் தான் சமாரியாவில் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவித்திருக்கார். ஆகவே சிதறிக்கப்பட்டு போன இந்த ஜனங்கள் சமாரியாவில் போய் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தபடியால் அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அங்கும் ஒரு பெரிய சபை ஆரம்பிப்பார். ஆகவே சமாரியாவிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று ஹெட் குவார்டர்ஸில் எருசலேமிலே இருந்த சபையிலே இருந்த பிரதான அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட போதுதான் அங்கே சமாரியாவில் இருந்த சபையை போய் பார்க்கும்படி அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார்கள் என்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே சமாரியாவிலே கட்டப்பட்ட சபை அப்போஸ்தலர்களால் அது ஆரம்பிக்கப்படவில்லை, எருசலேமில் இருந்து சிதறடிக்கப்பட்டு போன விசுவாசிகளாலே அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு அப்போஸ்தலர்களாலே அது கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, சபைகள் இந்த நாளிலே திடப்பட வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும், தேவராஜ்யம் வளரணும், பெருகணும். இதற்கு சபையில் இருக்கிற விசுவாசிகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணுமே ஒழிய, பிரச்சனைகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிற வேதனைகளை பார்த்து சோர்ந்து நாம் சோம்பறிகளாகி விட்டால் பாதிப்பு தேவனுடைய ராஜ்யத்தில். சாதாரண விசுவாசிகள் இவ்வளவு பெரிய சமாரியாவிலிருந்து இவ்வளவு சமாரியா இல்ல அந்தியோகியாவில் போய்தான் அவர்கள் அந்த சபையை ஆரம்பித்தார்கள். அந்த சபை பிற்காலத்தில் மிக பெரிய சபையாக மாறுறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, நாமும் இந்த காலத்திலே கிரிய செய்வளாக இருக்கும். ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவளாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காலங்கள், தருணங்கள், நேரங்கள், வசதிகள், வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாம் அறிவித்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிற வரவேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு நம்முடைய தலையில இருக்கிறது. இதை நீ அறியேன் என்று சொல்லுவா இருந்தால் எப்படி தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நீயும் நான் நிற்க முடியும்? சிந்திப்பார். இன்னைக்கு உங்களாலும் என்னாலும் நற்செய்தியை கேட்கறதுக்கு சிலர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா, இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய பணியினாலே அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் நீ உன்னாலே சொல்லப்படுகிற செய்தியையும் கேட்பதற்கு சிலர் காத்துக் கொண்டிருக்காங்க. யோபா பட்டணத்திலிருந்து வந்து ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்கிறதற்கு இங்க இப்ப கொண்டு வீட்டிலே ஜனங்கள் காத்துக் கொண்டிருந்தார்களாம். அதே போல உன்னாலும் என்னாலும் ஆண்டவருடைய நற்செய்தியை, அழியாத தேவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தை கேட்பதற்கு எங்கேயோ சிலராவது, ஒரு சிலராவது உனக்காக காத்திருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை நான் உனக்காக சொல்லட்டு. இன்னைக்கு நாம் சொந்து போயிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வெளியில பாருங்க, பிசாசு வேக வேகமாக கிரிய செய்யறான். இல்ல புட்பால் மேட்ச் நடக்கு. நானும் பார்க்கிறேன். எந்த ஒரு மைதானத்திலும் என் கண்களுக்கு படையில் ஒருவரை நீங்க பார்த்தீங்களோ தெரியாது. எந்த ஒரு மைதானத்திலும் அட்லீஸ்ட் ஒரு தேவனுடைய வார்த்தையை கூட நாம் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய பேரையோ, ஒரு வேத வசனத்தையோ, அல்லது தேவனுக்கு எடுத்த எந்த ஒரு காரியத்தையோ எந்த ஒரு மைதானத்தில் நம்ம காண முடியாது. காணவும். ஆனால் மாறாக பிசாசின் காரியங்கள் அங்காங்கே ஒவ்வொரு மச்சிலும் நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. போடுற உடுப்புகள் பிசாசின் படம். விளையாட்டு பாவம் அல்ல, ஆனால் தேவனை மறக்க வைக்கிற அளவுக்கு விளையாட்டு போகுமா இருந்தால் அது பாவமாக மாறிடும். விளையாட்டு பாவம் அல்ல, விளையாட்டு பாவம் அல்ல, ஆனால் தேவனை மறக்கிற அளவுக்கு விளையாட்டு போகுமாக இருந்தால் அது நமக்கு பாவமா. ஆகவே விளையாட்டு தன்னுத்தானே பாவம் அல்ல. நாம் அதை எப்படி அதை நாம் அட்டாச் பண்ணுறோம், அதை எப்படி நாம் அதில் ஈடுபடுறோம் என்பதை வைத்துதான் அது பாவமா இல்லையா என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும். அதுல வெள்ளூருக்கு 6 கிலோ கோல்டு கொடுக்கிறார். அந்த கோல்டு அந்த கப்புக்காக அந்த வெற்றி பெற்ற சாம்பியனுக்கு 6 கிலோ கோல்டு பரிசாக கொடுக்க தெரிவிக்கிறது. அந்த 6 கிலோ கோல்டுக்காக, தங்கத்துக்காக இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கோஷம், உலகெங்கும் முழு கண்களும் அங்க பதியுது. பாருங்க, முழு உலகத்தின் கவனத்தையும் அது கவருது. பாருங்க, ஒரு சில நாட்கள்ல போ. Don't misunderstand me. விளையாட்டு பாவம் அல்ல, ஆனா தேவனை மறக்கிற அளவுக்கு எது போனாலும் அது நமக்கு பாவம். எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கிறார், எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார், எப்படி பிளான் பண்றார்கள், எப்படி திட்டமிடுறார்கள், என்னென்னவோ செலவழிக்கிறார்கள், எதெல்லாமோ செய்கிறார்கள், எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் சொல்லவே முடியாது. ஆனா அழியாத தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே, அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலே நாம் எதை திட்டமிடுகிறோம், எப்படி பயன்படுகிறோம், எதை செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், கேன் யூ திங்க் அபவுட் தட்? நமக்கு என்ன, சபையில் இருக்கிற 4 பேர் இருக்கிறாங்க அல்லது வேறு சிலர் இருக்கிறாங்க, அவங்க போய் சொல்லட்டுமே அப்படின்னு நாம சொல்றோம். ஆற நாம நினைக்கிறோமோ நிக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எல்லோர் மேலும் எழுத்த கடமை. இன்னைக்கு நீங்களும் நானும் சரியாக ஆண்டவுடைய இங்க உட்கார்ந்திருக்க நீங்களும் நானும் சரியாக ஆண்டவுடைய நற்செய்தியை அறிவித்து இந்த குழந்தைய போல நாமளும் ஊரிய செஞ்சிருந்தா இங்க ஒரு கதிரையும் பெருமையா இருக்கா தெரியுமா? ஒரு கதிரையும் வெற்றி கதிரையாக இருக்கு. இது தேவனுடைய பிள்ளையா, நம்முடைய தவறா? கழகங்களுக்கு ஆட்கள் உண்டு, கட்சிகளுக்கு ஆட்கள் உண்டு, ஸ்தாபனங்களுக்கு ஆட்கள் உண்டு, ஆனா தேவனுடைய சபையிலோ நம்முடைய வீட்டை குறித்து நமக்கு கவலை உண்டு. வாஸ்தவம் தான், நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரம் உண்டு, உண்மைதான். ஆனா தேவனுடைய சபை குறித்து நமக்கு எந்த அளவுக்கு பாரம் உண்டு, கவலை உண்டு? உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சபை குறித்த எந்த அளவு பாரம் பட்டு இருக்கிறது? சில பேர் சொல்லுவார்கள், ஐ லவ் ஜீசஸ், இட் இஸ் குட், இயேசுவை நான் நேசிக்கிறேன். ஆனா ஆண்ட இயேசுடைய சபையை, ஆண்டவருடைய சபையை, ஐ டோன்ட் நோ. இன்னும் சிலர் இயேசுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், ஆனால் தாங்கள் இருக்கிற லோக்கல் சபைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். சொல்ல போனா மணவாளனை ஏற்றுக் கொள்கிறார்கள், மணவாட்டியை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிய, அல்லது சத்தியத்தின்படி, மணவாளன் நேசிக்காத மணவாட்டி உண்டோ? மை பைபிள் சேஸ், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த வசனத்தை சில பேர் எதுக்கெல்லாமோ பயன்படுத்துறது எனக்கு வேதனையா இருக்கு. அது என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்குது, என்ன சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கு? மணவாளன் மணவாட்டிய சபையை பார்க்கிறாரா? அதுல பழுதொன்றும் இல்லை, கரை திரையற்ற சபை என்று பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அது. தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து இந்த பூமியிலிருந்து மீட்டுக் கொண்ட கர்த்தருடைய சபையை குற்றப்படுத்தத்தக்கவன் யார்? ஓகே, குறைகள் உண்டு, ஐ அக்செப்ட் இட். இது குறையில்லாத சபையில், ஆனா உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை நான் சொல்லட்டுமா, அல்லது சத்தியத்தை சொல்லட்டுமா? நாம் தான் ஆண்டவருடைய சபையை குற்றப்படுத்துவோம், ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சபையை குற்றப்படுத்தவே மாட்டார். சபையிலும் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் எனக்கு உண்டு. சர்வ சபையிலே பல ஊழல்கள் காணப்படுகிறது, ஆனா இயேசு சொல்லும் பொழுது அந்த சபையிலும் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத, தங்கள் ரட்சிப்பை கெடுத்துக் கொள்ளாத சிலர் எனக்கு உண்டு. ஐ லவ் தட் பீப்பிள். சபை குறித்த ஒரு வாரம் நமக்குள்ள இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்ய குறித்த, ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கும். வெளிப்படை நான் சொல்லட்டுமா? தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன், நான் நேற்று ஆண்டவரிடத்தில் முழங்கால் போட்டு மனம் உடைந்து ஆண்டவரிடத்தில் மண்டாண்ட காரியம் ஒரு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 நாள் எனக்குள்ள ராஜ்ய சிந்தையை குறைஞ்சு போச்சு. ஆண்டவருடைய சபையை குறித்த, ஆத்மாக்களை குறித்த, ஊழியங்களை குறித்த காரியங்கள் என் கடந்த கிட்டத்தட்ட 3 நாட்களாக எனக்குள்ள சரியாக வருகிறது. அவ நான் ஜெபம் பண்ண போய் இருக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். நீங்க எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, பட் நான் என்ன பண்ணி சொல்றேன், ஆண்டவருக்கு உண்பா, நான் சொல்றது உண்மை என்பதை நான் அறிவேன், தேவனுக்கு உண்பா. நான் கடைசி ஆண்டவரத்தில் மனம் திறந்து மனம், ஆண்டவரே ஐ அம் சோ சாரி, பிளீஸ் ஃபர்கிவ். ஏன் தெரியுமா? த பைபிள் சேஸ், பூமிக்குரியவன் பூமிக்குரியவனே சிந்திக்கிறான். அப்பனா நானும் நீயும் ஒரு தேவோட மனுஷன், ஒரு தேவோட மனுஷியாக இருந்தா ஒரு நாள் முழுவதும் எதை அதிகமாக சிந்திக்கிறோம்? நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம வாயிலிருந்து வருது. அவையே சொன்னார், இருதயத்தை நிறைவினால வாய் பேசு, நமக்கு உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியில வரும். நீங்க டெலிபோன்ல பேசினாலும் சரி, டைரக்டாக பேசினாலும் சரி, ஒரு மனுஷனை கண்டுபிடி, ஒரு மனுஷிய கண்டுபிடி, அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வரும். மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். நமக்குள்ள ராஜ்ய சிந்தையர்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதா, பிரியாரிட்டி இன் ஹிஸ் பிரேயர். ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்திலும் முதலிடம் கூட, முதலிடம் பெற்ற 3, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பலோத்தை செய்யப்படுவது போல போலோத்தை செய்யப்படுது. ஆனாலும் இன்று வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டிய அளவுக்கு வரவில்லை. காரணம் யாரு? ஆண்டவரா? நீங்களும் நானுமா? நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். We are so busy. அடிக்கடி யோசிக்கிறது நாம் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். We don't have enough time to seek the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு நமக்கு போதுமான நேரம் இல்லாத அளவுக்கு நாம பிஸி ஆகிட்டோம். ஆகவே கடமை போல ஜெபிக்கிறோம், கடமை போல வேதம் வாசிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது அந்த டைமுக்கு வந்து ஆண்டவர் ஆதரிச்சு போறோம். அதிலும் சிலர் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை நாளாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்கள். அந்த அந்த ஓய்வினாலும் பற்பல வேலைகளில் ஈடுபடுறார்கள். I tell you people, ஓய்வு நாள் அதாவது ஞாயிறு நாளானது ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. இந்த நாளிலே நீங்கள் எதை செய்தும் எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. So you have to dedicate the day for the Lord. அந்த நாள் ஆண்டவருக்கு. ஆறு நாள் நீ வேலை செய்யப்பா, ஆனா ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆண்டவருக்குரியது. ஓய்வு நாள் என்கின்ற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பாவிக்கப்பட விட்டாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த நாள் தான் நமக்கு ஓய்வு நாள். இந்த நாளிலே நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த நாளிலே தேவனுடைய முகத்தை தேடவும், இந்த வாரம் முழுவதும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் இருந்த நிலைமையை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரோடு ஒப்புரவாகி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய இந்த நாளிலும் கூட வேற பற்பல காரியங்களை செய்வது தேவனுக்கு முன்பாக செம்மையானது அல்ல என்பதை நான் சொல்றேன். Whether you accept or reject, it is up to you. But I tell you the truth, dear brothers and sisters in Christ. நமக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நாம விசாகிட்டோம். ஆகவே இப்படியே இருப்போம், இப்படியே இருப்போம், ஓடுவோம், ஓடுவோம். திடீரென ஒரு நாள் இந்த யந்திரத்தில் கோளாறு வரும். ஒருவேளை ஆண்டவரே உம்மை தேடாம நான் வாழ்ந்துட்டேனே, என் மனம் போல வாழ்ந்துட்டேன், அவ்வப்போது சபையில ஊழியக்காரர்கள் சொல்ல 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 நான் கேளாம இருந்துட்டேன், இந்த ஒரு விஷயம் மன்னி, பிளீஸ் ஹேவ் மெர்சி அப்பான் எது நாம் ரட்சிக்கப்படல. ஆனா வீடு முழுவதும் ஆட்களை சேர்த்தான், அத்தனை பேரும் வச்சுக்கப்பட்டார்கள், ஆவியான ரேப்பப்பட்டார்கள். ஒரு குட்டி சபையம் வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மனுஷனால் அதை செய்ய முடியுமாக இருந்தார். கட்சிக்கப்பட்ட நீயும் நானும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நீயும் நானும், வரங்கள் வல்லமைகள் உண்டு எண்ணுகிற நீங்களும் நானும், ஏன் இந்த கட்டத்தை கட்சிக்கப்பட்டவங்க நிரப்ப முடியாது? இது ஆண்டவுடைய தவறா அல்லது நம்முடைய மிஸ்டேக்கா? ஆயிரம் காரியங்களை நாம் அடிக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அவைகளை நாம் செல்லுபடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களும் நேரங்களும் கடந்து போய்கொண்டே இருக்கு. ஆகவே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், குளிரிய போல ஆண்டவுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கவன். அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, அவனுக்கு ரட்சிப்பு நற்செய்தியே தெரியாது, அவனுக்கு ஆவியின் அபிஷேகம் என்றாலே தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், நான் கேட்க போற இந்த செய்தியை மற்றவர்களும் கேட்டு அவர்களும் அந்த வைத்தை பற்றி அறிய வேண்டும் என்கிற ஒரு பாரம் அவனுக்குள்ள இருந்தபடியால் அல்லவா அவன் இவ்வளவு செய்திருக்கான். பார், இத்தனைக்கும் அவன் அதிகாரம் உள்ளவன், நூற்றுக்கு அதிபதி, ரோம ரோம போர்ச்சவன் நூற்றுக்கு அதிபதி. அவனுடைய அதிகாரமும் அவனுடைய செல்வாக்கும் அவருடைய ஊழியத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறப்பார். கரிமானவர்களே, கொன்னிலியும் உண்மையான ஒரு சரியான தேவ மனுஷன். நாமும் அவனை போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலங்களையும் நேரங்களையும் பயன்படுத்தி மற்றவர்களை கிறிஸ்துவர்களை நடத்தவும், நற்செய்தி அறிவிக்கவும், நச்சப்புக்குள்ள ஜனங்களை நடத்தவும் நாமும் பிரயாசப்படுவோம். நம்மையும் தேவன் பயன்படுத்த முடியும், நம்மை பாவித்தும் ஆண்டவர் சிலர் ரட்சிக்க முடியும். இந்த வெட்டு கதலைகளை தேவனால நிரப்ப முடியும். ஆண்டோட நாமத்துக்கு மகிழ்ந்து நேரம் போறது. அடுத்த நூற்றுக்கு அதிபதிக்கு நாம் கரைசலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தையு 8 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை சீக்கிரம் படிங்க. மத்தையு 8 அதிகாரம் 5 10 வரைக்கும்
இயேசு கர்ப்பநகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இதை ஏசு கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவளை நோக்கி, இஷ்ட வேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இன்னொரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். இவனும் ஒரு ரோமன். சொல்ல போனால் எல்லா நூற்றுக்கு அதிபதியும் ரோமர்களாகவே இருப்பார். ஏனென்றால் இந்த காலகட்டம் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த காலம் என்பது நாம் அறிந்த உண்மைதானே. ஆகவே இங்கும் ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவனுடைய காரியம் சற்று வித்தியாசமாக இருக்கு. அவனும் ஒரு ரோமன், அவனும் ஒரு நூற்றுக்கு அதிபதி. இவனும் ஒரு ரோமன், இவனும் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவனும் ரட்சிக்கப்படாத நூற்றுக்கு அதிபதி, இவனும் ரட்சிக்கப்படாத நூற்றுக்கு அதிபதி. இங்க பாருங்க, ரட்சிக்கப்படாத இந்த நூற்றுக்கு அதிபதி செய்த காரியத்தை சொன்ன வார்த்தைகளை கேட்டு இயேசுவே ஆச்சரியப்பட்டிருக்கிறாரா இருந்தால் நீ நானும் எவ்வளவு ஆச்சரியப்படுவோம் பாருங்க. அவன் கொடுத்த வார்த்தைகளை, நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தைகளை கேட்டு இயேசுவே ஆச்சரியப்பட்டிருக்கார். அவன் சொன்ன ரெண்டு முக்கியமான வார்த்தை நாம் கவனிக்கப்பட வேண்டியதும் நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டியதுமான ரெண்டு வார்த்தைகளை, ரெண்டு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் அடுத்த கலந்து போறேன். அவன் சொல்றான், உங்களுக்கு தெரியும், அவர் நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் வியாதியா இருந்தார். இதுக்கு ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதிய வேலைக்காரன் வியாதிப்பட்டதோட வேலைக்காரன் சொஸ்தமாக்கணும் மட்டும் இவர் ரிக்வெஸ்ட் பண்றான் என்றால் கவனிச்சு பாருங்க. நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரத்தில் எவ்வளவு அன்பாகவும் பண்பாக இருந்திருக்கான் யோசிப்பார். ஹலோ, யாரு வியாதியாக இருக்கிறான்? வேலைக்காரனுக்காக இவ்வளவு நெருக்கமாக உருக்கமாக இயேசுவை இந்த அதிகாரி போறான் பாரு. அப்படியானால் தன் வேலைக்காரனை இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் நடத்தியிருக்கான் பாரு. நாம் கவனிக்க வேண்டிய காரியம் சரி போடு. இங்க பாருங்க, இப்ப இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை குணமாக்குவேன். ரைட், உன் வேலைக்காரன் வியாதியா இருக்கானவா? இட்ஸ் ஓகே, நான் வாரேன், வந்து அவனை குணமாக்குறேன். இப்படி இயேசு சொன்ன போதுதான் இந்த வார்த்தைகளை இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றா. என்ன சொன்னா தெரியும்? நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல. நம்பர் ஒன், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. நம்பர் டூ, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எப்படி இருக்கு? விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதப்பட்டிருக்கபடி நானும் விசுவாசம் உள்ளவனாக பேசுகிறேன். ஒரு விசுவாசி, அதாவது விசுவாசிக்கிறவன், அவனோட வாயில வார்த்தை தெரியும். அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தன் விசுவாசத்தினாலே மற்றவர்கள விசுவாசத்தை ஊன்ற கட்டுகிற அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் விசுவாசம் உள்ளதாக இருக்கும், அல்லது வெளியேறப்பட்டதாக இருக்கும், அல்லது மற்றவர்கள விசுவாசத்தை ஊன்ற கட்டுறதாக இருக்கும். இன்னும் சிறுகடி வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளோ இருக்கிற விசுவாசத்தை உடைக்கத்தக்கதாக வரும் வார்த்தைகள் தான் அவ விசுவாசமான வார்த்தைகள். ஏன் தெரியுமா? அவளுக்குள்ள அவவிசுவாசமே இருக்கிறபடியால் அவர்கள் வாயிலே இருந்து அவவிசுவாசம் வருது, அவவிசுவாச வார்த்தைகள் வருது. அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் பாதிக்கிற அளவுக்கு அவவிசுவாசம் கிரியேட் செய்திருப்பார். இங்க பாருங்க, இவன் ரட்சிக்கப்பட இல்லை, ரோமன் அதிகாரம் உள்ளவன், நூற்றுக்கு அதிபதி செஞ்சூரியன். அப்ப இயேசுவை குறித்து இவன் கேள்விப்பட்டது வச்சுவன் ஆண்டவர் பண்ணிக்கிற விசுவாசத்தை பாருங்க. என்ன, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், வேலைக்காரன் சுத்தமாவான். மட்டுமல்ல, அவன் சொன்ன இன்னொரு வார்த்தை, நீர் என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரல்ல. ரெண்டு காரியம் அவட வாக்கு, ஒன்று அவருடைய தாழ்மையும், இன்னொன்று அவருடைய விசுவாசம். இயேசு சொல்றாரு தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களை கூட பார்த்து சொல்றாரு, இஷ்டதேவருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணேன். எப்படி இருக்கு? தன்னை பின்பற்றவர்களை பார்த்தே சொன்னாரு, என்னை பின்பற்றவர்களே உங்களுக்குள்ளும் இவனை போல விசுவாசத்தை நான் பார்க்க முடியல. நான் தேர்றேன், மெய்யான விசுவாசம் உள்ள மனுஷனை தேர்றேன், காண முடியல. ஆனா இவனுக்குள்ளே அது இருக்குது. இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள் விசுவாசம் மார்க்கத்தார தேடிட்டே இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. ஆண்டவர் நாமத்துக்கு தோத்திரம். ஆனாலும் விசுவாசம் உள்ள விசுவாசிகளை தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்குது. சோத்திரம் ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேலை இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தை என்ன? நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கணும் பாத்திரம் அல்ல. அந்த அளவுக்கு அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி இருக்கான். பார், எப்படி நீர் என் வீட்டுக்குள்ள? ஆண்டவரே நான் நூற்றுக்கு அதிபதி, எனக்கு செல்வாக்கு இருக்குது, ஆண்டவரே எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு வேலைக்காரன் பார்த்து இதை செய்ய அவன் செய்கிறான், அவன் தன் அதிகாரத்துக்கு அவன் மேற்கோள் கோட் பண்ற மாத்தையில பாருங்க. என் சேவன் ஒருவனை பார்த்து நீ இதை செய்ய அவன் செய்கிறான், என் வேலைக்காரன் பார்த்து இதை செய்ய அவன் செய்கிறான். ஆனாலும் இயேசுவே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் பார்த்துக்கல. இவன மெய்யா மெய் மன தாழ்மை பாரு, இந்த மெய்யான தாழ்மை நமக்குள்ள வரும். இயேசு தன்னை குறிச்சு சொன்ன பார்த்த ரெண்டு கரெக்டரை குறிச்சு மத்திய 11:29 நினைக்கிறேன், என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மன தாழ்வுமாக இருக்கிறேன், இடத்துல வந்து கற்றுக்கு. கமல் லேன்மி, கமல் ஜீசஸ் இஸ் கோலிங் தி பீப்புள், கமல் லேன்மி, இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்னத்தை கற்றுக்கொள்ளுங்க? நான் சாந்தமும் மன தாழ்வுமாக இருக்கிறேன், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், நான் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். ஆனா நீங்க இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக. தன்னுடைய கரெக்டர் குறித்து இயேசு சொன்ன ரெண்டு காரியம், நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன். இங்க இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நீர் என் வீட்டுக்குள்ள வரத்து கூட நான் பாத்திரமாளி அல்ல இயேசுவே. யாரும் ரட்சிக்கப்படாது, ஆவியின் அபிஷேகம் வர இல்ல, அனுபவம் இல்ல. ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கோம், முழு வேதம் நம்முடைய கையில் இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கு? நாம் அறிவோம், தேவனும் அறிவார். பல வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், பல செய்திகளை நாம் கேட்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புற அளவுக்கு தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுறதா? அதை தேவன் அறிவார், நம்முடைய மனசாட்சியும் அதற்கு சாட்சி. இரண்டாவது அவன் சொன்ன காரியம், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுத்தமாவா? ஆண்டவரு மேல இருந்த விசுவாசம் தான் எவ்வளவு பாரு. அவன் வியாதி பட்டு கிடக்கிறான், நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறான். அவன் சொன்னது என்ன? ஒரு வார்த்தை சொல்லும், ஜஸ்ட் a single word enough to heal my servant. உம்மிடத்திலிருந்து புறப்படுற, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரனை சுத்தமாக்க. ஆண்டவரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை can heal my servant. என்னே விசுவாசம் பாருங்க, என்னே விசுவாசம். ஹலோ, ஒரு வார்த்தை சொல்லும், வியாதியாய் கிடக்கிற என் வேலைக்காரன் சுத்தமாவான். சொன்னது யாரு? ரட்சிக்கப்படாத ஒரு நூற்றுக்கு அதிபதியோட வாயிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும். எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய விசுவாசத்தை பார். இதை பார்த்தான் இயேசு ஆச்சரியப்பட்டார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாரு. எல்லாம் சரியாக இருக்கும் போது நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வரும்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்கிறோம். தடி செய்யும் போடுங்க. ஒரு வசனம் படிங்க, 1 Timothy 2:18 படி.
குமாரனாய தீமத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு.
விசுவாசமும்
நல்
மனச்சாட்சியும் உடையவனாயிரு.
இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை
பண்ணுங்க. விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார். நீ நல் மனசாட்சியும் விசுவாசம் உள்ளவனாக இரு. சிலர் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை, அந்த விசுவாச கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். சோ இங்கே நாம் பார்ப்போமா, இது நல்ல ஒரு அருமையான பிக்சர் இங்க இருக்குது. என்ன தெரியுமா, இங்க ஃபெய்த் விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஒரு கப்பல், இந்த விசுவாச கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள். அவருடைய கிரீட ரெண்டு பேரும் பேச அடுத்த வசதி படிங்க.
இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சுற்றிக்கப்பட அவர்களை
சாத்தானிடத்தில். இந்த இமெனேயும் அலெக்சாந்தரும் நல் மனசாட்சி வச்சுக்கப்பட்டவர்கள். நான் சொன்ன கவனிங்க, இந்த இமெனேயும் அலெக்சாந்தரும் வச்சுக்கப்பட்டவர்கள். ஆனா இவர்கள் பிற்காலத்திலே நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினபடியால் அவர்களை என்ன செய்தாரா சொல்றாரு? சாத்தானுக்கு ஒப்பு. இதை குறித்து விரிவாக பேசலாம், நமக்கு இது சமயம் இல்லை. இங்க பாருங்க, நான் சொல்றதுக்கு அப்படிங்க, விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஃபெய்த்துக்கும் அதாவது விசுவாசத்துக்கும் நல் மனசாட்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்முடைய மனசாட்சி அசுசிபருமாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அது பெரும் பாதிப்பை கொண்டு வரும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனங்களே, என கருமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்குள்ளே இருக்கிறது. இவனேயும் அலெக்சாந்தரும் தங்கள் நல்மனசாட்சியை கெடுத்துக் கொண்டபடியால் விசுவாசமாகிய கப்பலையே சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நீங்களும் நானும் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனசாட்சியை கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிகிடும் போது, நீ ஜெபிக்கிறதுக்கென்று ஆண்டவரை துதிக்கிறதுக்கென்று முழங்கால் படிகிடும் போது உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாத அளவுக்கு நீ தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. என கரிமானவர்களே, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துறதை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் தான் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துறதை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தமாக இருந்தால் அது நம்முடைய விசுவாச வாழ்விலே மாபெரும் தாக்கத்தை பாதிப்பை கொண்டு வரும் என்கின்ற மறக்க முடியாத சத்தியத்தை நான் உங்களை சொல்லுறேன். ஆகவே தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, இந்த மனசாட்சியை சுத்தமாக தேவனுக்கு முன்பாக காத்துக்கொள். மட்டுமல்ல, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாத. அப்படி நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துற இமெனேயும் அலெக்சாந்தரை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கறேன்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலாக பவுல் சொல்றார். எவ்வளவு படித்தா யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி தாக்கப்படுகிற ஒரு ஏரியா விசுவாசம். பிசாசு அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தாக்கிற ஏரியா ஃபெய்த், விசுவாசம். ஏன் தெரியுமா? எபிரேயர் 11:6 இப்படியா சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை எடுத்து விட்டால் நாம ஒரு செத்து போன ஒரு புணம் போல தேவனுக்கு முன்பாக இருக்கும். ஒருவேளை நாம் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனால் நம்முடைய விசுவாசத்தை பிசாசு கெடுக்க முடியும். ஒரு கட்டத்தில் இயேசு, ஐ மீன் மறுரூப காட்சி மலையில, அங்க யோவான், பேதுரு, யாக்கோபு மூன்று பேரை கூட்டிக் கொண்டு போய் மறுரூபமாக்கி மறுரூப காட்சி. அங்கே எலியாவும் மோசையும் காட்சி, அந்த மறுரூப காட்சி, அந்த மேல மறுரூப காட்சி இயேசு. ஆனா கீழே அவர் விட்டு போன மிச்ச எல்லா சீசர்கள் அப்போஸ்தலரும் இருக்க ஒரு மனுஷன் தன்னுடைய குமாரனை கூட்டிட்டு வாரா, என்ன கூட்டிட்டு வாரா, அவன் வந்து ஒரு ஒரு கொடிய வியாதியால இருந்தபடியா. அப்ப அப்போ சொல்ல கொண்டு வந்து அவன் விட்ட போது அவர்களால் அவனை குணமாக்க முடியல. சோ இப்ப அந்த தகப்பனுக்கும் இந்த அப்போஸ்தலருக்கும் இடையில ஒரு சம்பாஷணம் நடந்து கொண்டிருக்குது. இந்த வேளையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய மூன்று சீஷர்களோடு எங்க மலையிலிருந்து இறங்கி வரார். வந்து கேட்கிறாரு என்ன கதைகள் என்ன போகுது. அப்ப அந்த 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 மகன் அந்த மகன் சந்திர ரோகியாக இருந்தார் சொல்ற அந்த அந்த மகன் தகப்பன் சொல்ற ஆண்டவரே என்னுடைய மகன் சந்திர ரோகியாக இருந்து கஷ்டப்படுகிறான். அவன் அவ்வப்போது தண்ணீரிலும் நெருப்பிலும் விழுந்து அதிக வேதனைப்படுகிறான். அவனை குணமாக்கும்படி உங்களுடைய சீசனத்தில் கொண்டு வந்தேன். அவர்களால கூடாமல் போயிட்டது. ஆண்டவரே நீர் எனக்கு ஏதாவது இறங்கி என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று அந்த தகப்பன் கேட்டபோது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போ சொல்ல பார்த்து விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை எதுவரைக்கும் நானும் கூட கூட இருப்பேன். அப்ப அர்த்தம் என்ன? அந்த அந்த சந்திர ரோகியாக பிசாசினால் அந்த சந்திர ரோகி என்கின்ற வியாதி பிசாசினால அவனுக்குள்ள பிசாசுட தாக்கம் இந்த பிசாசின் பிடியில் இருந்து அவனை விடுதலையாக்கி அவனை குணமாக்க இந்த அப்போஸ்தலர்கள் செஞ்சிருக்க வேண்டும். ஆனா சீசர்கள் அதுல ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஏன் அப்படி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க? இன்னும் அவங்களுக்கு சரியான ஒரு ப்ரொப்பு ஃபெய்த் இருக்கல, விசுவாசம் இருக்க இல்ல. ஆகவே அந்த 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 மகனை குணமாக்கியவர்களால கூடாமல் போயிட்டு. ஆகவே இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களுக்கு பொறுமையாக இருப்பேன். இப்படி சொல்லிட்டு அந்த வியாதிக்கான மனுஷன் அந்த மகனுடைய தகவலை பார்த்து கேட்கிறாரு, இவனை குணமாக்க என்னால முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அவன் சொல்ற, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என் அவவிசுவாச நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அவன் கதறான். பாருங்க எனக்கு அருமானங்களே, ஒருவேளை நமக்குள்ள அவவிசுவாசம் இருந்தால் நம்ம சின்சியரா ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் அவவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அவவிசுவாசம் விசுவாசம் இல்லாவிட்டாலும் விசுவாசம் இருக்கிறது போல நாம காட்டிக்கொள்றது நல்லதல்ல. நம்முடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது, நம்முடைய விசுவாசம் குண்டி போயிருக்குது, குறைந்து போயிருக்குன்னு சொன்னா நாம் உண்மையாக அதை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல போய் நாம் என்னத்தினாலே நம்முடைய விசுவாசம் அப்படி குறைந்து போயிட்டு பார்த்து நாம் சூதிக்கு பார்க்கறது நல்லது. மட்டுமல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் விசுவாசம் குறைந்து போட்டது, எனக்கு உதவி செய்யுங்க, என் விசுவாசத்தை வத்திக்க முடியும், நான் ஆண்டவரத்தை சின்சியராக நாம் ஆண்டவரத்தில் மண்டாடவர் கேள். ஏனென்றால் அடிக்கடி ஆண்டவர் கேட்பார், எனக்கு இதை செய்ய எனக்கு என்னால் முடியும்படி நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? எஸ் லோர், அப்படி ஆகட்டும் போ. விசுவாசம் நமக்கு அற்புதத்தை மட்டுமல்ல, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது. பார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரணம். ஆகவேதான் பிசாசு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அதிகமாக அட்டாக் பண்ற ஏரியா வந்து ஃபெய்த். இந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு குறைகிற போதுதான் அவளுக்கு ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஜெபித்தாலும் வல்லமையாக ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செவ்வனுக்கு செய்ய முடியல, தேவனுடைய காரியங்களை விறுவிறுப்பாக ஈடுபட முடியல. ஏன் தெரியுமா? விசுவாசம் குறைஞ்சு தேஞ்சு போகுது. ஆனா விசுவாசத்துல நாம உறுதியாக இருக்கும் போது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த துடிப்பு உற்சாகம் விறுவிறுப்பாக நமக்குள்ள இருந்து காரணம் நம்முடைய ஃபெய்த் நல்ல நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. பாரு, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்குது, விசுவாச கப்பலை சேதப்படுத்துது. ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு போயிட்டான். ஒரு காலத்தில் விசுவாச புருஷனாக இருந்தா, ஒரு காலத்தில் விசுவாசத்தினாலே அரும்பெரும் காரியங்களை செய்து என்னோடு இருந்து ஊழியத்தை செஞ்சா, இன்றைக்கு இப்பொழுதோ அவனுக்குள்ளே ஏற்பட்ட சில சரணங்களால், அதாவது இந்த பூமிக்குரிய காரியங்களால், இந்த பூமிக்குரிய காரியங்களால் கவரப்பட்டு கவர்ந்தெழுக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுகி என்னை விட்டு போய்விட்டான். நீயோ தேவனுடைய மனுஷனே திமோத்தேயுவே, உன் விசுவாசத்தை காத்துக்கொள். நீ என்னத்திலிருந்து பெற்றுக் கொண்டதை காத்துக்கொள். நான் உனக்கு போதித்ததை குறித்து கவனமாக இரு. உன் ஊழியத்தை நிறைவேற்றி இயேசுவுக்காக சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி. நான் இப்பொழுதே பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நாம் எதற்காக வாழ்றோம்? ஏ வாழ்றோம்? அதானே இப்ப நான் யோசிக்கிறேன். ஒவ்வொருத்தையும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லணும். எதற்காக வாழும்?
அவங்க தான் சொல்லிட்டு போடு. நீங்கள் தான் எதுக்கும் ஆளும் புசிக்கிறது குடிக்கிறது சாப்பிடு, நல்லா சாப்பிடு, சாப்பிடு செத்து போ. பிறக்காம இருக்கிறது நல்லது இல்லையா? நல்லா உடுக்கணும், உடு புசி சாப்பிடு, விரும்புறது எல்லாம் செய். என் விருப்பத்தை சுய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். நிறைவேற்றி விட்டால் செத்து போ. பிற்பாடு என்ன செய்யும்? பாதாளத்தில் போய் சுய விருப்பத்தை நிறைவேற்றணும். ஐ மீன் நரகத்தில் போய் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவியா? ஹலோ, நரகத்தில் போய் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவியா? நாம் எதற்காக வாழ்றோம்? கொஞ்சம் யோசிக்கோன. ஒரே ஒரு வாழ்வு, சீக்கிரமாய் கடந்து வரும். நீ திரும்பிப்பார். உன் வாழ்ந்த இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை தயாரிச்சு கொஞ்சம் திரும்பிப்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பார். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்வினால என்ன நன்மை? நான் இந்த தேசத்துக்கு வரும்போது நான் இருந்த அந்த பில்டிங்ல இருந்த ஒருத்தனை இப்பயும் நான் அந்த ரோட்டால போயிட்டு இடைக்கிடையில நான் பார்ப்பேன். அந்த பேரை சொல்ல நான் விரும்புறேன். கிட்டத்தட்ட ஏஜ் இளைஞரே நம்மளுக்கு தெரியும். நான் இந்த மனைவி காட்டிக்கிட்டேன், நீ பாரு போறான் குடி கல்யாணமும் கட்டணும். அப்படி கட்ட இருக்கிறது கட்டாம இருக்கிறதும் பரவாயில்ல, கொடு. என்னை கட்டா வந்து காசு வைப்பான். டேய் டெண்டு விடுறது ஆடாண்டா. ஒரு நாள் நான் கார் ரிப்பேர் நிற்கும் வந்துட்டேன், அங்கே டெண்டு விடுதா கொடுத்து வீட்டு போய் தான் இந்த யோசனை ஏன் கொடுத்தேன். நான் பிறகு நான் திரும்ப விட்டேன், அதுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப கேட்கறேன் என்ன தெரியுமா? குடி, ஊதுறது குடிக்கிற, ஊதுறது குடி. வாழ்க்கை இவ்வளவு நாளும் வாழ்ந்தால என்ன பிரயோசனம்? விளைந்த பிரயோசனம் என்ன? குடிச்சதும் ஊதுனது தான், குடிச்சதும் ஊதுனது. ஒருவேளை அவர் அப்படி இருக்க, நாம் என்னத்தை செஞ்சிருக்க? பரலோகத்தில் நமக்கு என்ன மிஞ்ச போது, அல்லது நாம் சாகும் போது நம்ம என்ன கூட வரப்போகுது? நான் உடுத்த உடுப்புகளும், நான் போட்ட நகைகளும், நான் படித்த படிப்பும் என்ற பட்டவமானோட கூட வரப்போ. திரும்ப இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருது. கொன்னடிய போல நாம் வாழ்ந்த நான் செய்த கிரிய கேட்ட பலன் நம்மோட கூட வருது. எந்த நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுத்த அறிந்திருக்கிறேன். மனுஷர் மறக்கலாம், சபை மறக்கலாம், கத்தர் மறப்பாரோ? கருமனுக்குள்ளே இவன் இந்த 110% ஒன்று அவனுக்குழுந்த மெய்யான மனத்தால் இவன் வீட்டுக்கு வரது நான் பார்த்துடலான். ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்கார சுவஸ்தமாக நம்முடைய ஃபெய்த்தை நாம காத்துக்கொள்ளும். விசுவாசம் அடிக்கடி அட்டேக் பண்ணுவார். பிரச்சனை உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள உண்டு. நம்முடைய பொறுப்பு என்று ரெண்டு பேரும் சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். மன்னிக்கும் படிங்க. லூக்கா 23 அதிகாரம், சீக்கிரம். லூக்கா 23:47. லூக்கா 23:47 படி. 23 அதிகாரம் 47.
100 அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானா இருந்தான்.
100 அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன்
நீதிமானா.
அப்படியே மத்தேயு 27:54 படிங்க. மத்தேயு 27:54
நூற்றுக்கு அதிபதி அவனுடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும்
மெய்யாகவே இந்த மனுஷன் தேவன் குமாரன் என்று சாட்சி சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க 100 கதிபதிகளை குறித்து பார்க்கலாம். நேரம் சொல்றேன், கவனிங்க. இந்த 100 கதிபதி சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். ஏன் இப்படி அவன் அவன் சாட்சி சொன்னான்டா, நடந்த சம்பவங்களை கண்ணார பார்த்து அவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிற நேரத்தில் அவனுக்கு நின்றுருக்கான். அவனும் ஒரு ரோம போர்ச்சு ரோமன் நூற்றுக்கு அதிபதி. அப்ப இயேசு கிறிஸ்து சிறுவையில தொங்கி அவர் மரிக்கிற நேரத்தில் இவன் அங்க நின்று இயேசு சொன்ன வார்த்தைகளை காதார கேட்டு அங்க சம்பவித்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவன் கேட்டுட்டு இருந்திருக்கான், பார்த்துருக்கான், கேட்டிருக்கான். தான் கேட்டவைகளையும் தான் பார்த்தவைகளையும் வச்சு இவ சொல்ற, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். ஏன் இயேசுவை சிறுவில் அறிஞ்சாங்க? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் இயேசுவை சிறுவில் அறிஞ்சாங்க. ஆனா இப்பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றா இவர் தேவனுடைய குமாரன். நான் யோசித்து பார்க்கிறேன், சொல்ல வேண்டியவங்க சொல்லாம இயேசுவை சிறுவர் அறிஞ்சாங்க, ஆனா இங்கேயோ புறவினத்தான் கண்டுகொள்றான் இயேசு தேவனுடைய குமாரன். ஆசாரியர்களும் யூதர்களும் இயேசுவை தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லி சிறுவரை அறிந்தார்கள். ஆனால் ஒரு ரோமனும் புறவினத்தானும் ஆகிய இந்த நூற்றுக்கு அதிபதியோ சம்பவித்தவைகளை கண்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர் சாட்சி கொடுத்தார். பாரு, இயேசு ஒரு கட்டத்தில் அப்படி பேதுரு இயேசுவை பார்த்து உடனே சொன்னார், இயேசுவே நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமார். உடனே இயேசு சொன்னார் தெரியுமா, இது இரத்தமும் மாமிசம் உனக்கு வெளிப்பட்டல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை உனக்கு வெளிப்பட்டது. ஆகவே இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஒருவன் அறிக்கை பண்ணுவனுமாக இருந்தார், அந்த ஃபெய்த் நமக்கு ஒருவனுக்குள்ள வரவனுமாக இருந்தால் தேவனுடைய கர கிரியை அனுப்பார். இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே சம்பவித்ததை கண்டபோது இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி அவர் சாட்சி சொன்னார். பிற்பாடு அவர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ நான் அறியேன், அதுக்கு பிற்பாடு அவருடைய லைஃபை குறித்த ரெக்கார்ட் அங்க பைபிள் ரெக்கார்ட் ஆயிரு. ஒருவேளை அவர் ரசிக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். கடைசி நேரத்தில் கண்ட காட்சிகள் அவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி சாட்சி சொல்ல வைத்திருக்கேன். கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்த்து நான் முடிப்போமே. 27 அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துக்கு வரைக்கும் சீக்கிரம், அப்போஸ்தலர் 27 அங்கே அந்த கப்பத் பிரயாணம் அதை குறித்து நான் முன்பு ஒரு தடவை பேசியிருக்கிறேன். கப்பத் பிரயாணத்தை குறித்து நான் பேசல, அங்கும் ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்திருக்கிறார், அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நான் முடிப்போமே. ரைட், 27:11 பாருங்க, 27:11.
நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவளை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான்.
நூற்றுக்கு அதிபதி கப்பலிலே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தார். இந்த நூற்றுக்கு அதிபதியில அண்டக்கியாருக்குள்ள தான் பவுல் கைதியாக ரோமாபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறார் கப்பல்ல. சோ இந்த சூழ்நிலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு முதல் வாசித்து பாத்தீங்க சொன்னா 14 நாட்களாக சந்திரனையோ சூரியனையோ நட்சத்திரங்களையோ காணாமல் ஒரே மழையும் காத்தும் புயலும் கப்பல் தாண்டு போய் பிராணச்சேதன உயிர்ச்சேதம் வர்ற அளவுக்கு அங்கே கப்பல் இருந்த இவர்களுக்குள்ளே இருந்த பயம் போராட்டம் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சது. இந்த நேரத்தில் இது சம்பவிக்கிறதுக்கு முதல் இந்த போராட்டம் வாரத்துக்கு முதலே நான் சொன்ன நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நூற்றுக்கு அதிபதி சொன்னா இந்த பிரயாணத்தினால நமக்கு பிராணச்சேதனம் இருக்குது என்று சொல்லி அந்த கப்பு பிரயாணத்தை போகாதபடி தடை செய்தார். ஆனா நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய ஊழியக்காரனால் சொல்லப்படுவதும் பார்க்க மாலுமியையும் கப்பல் சொந்தக்காரனையும் நம்பினான். அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையிலும் பார்க்க மாலுமியையும் கப்பல் சொந்தக்காரன் சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான். ஆகவே இந்த கப்பலிலே இருந்த இவ்வளவு பேரும் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேளாதபடியால் தான் இந்த கப்பு பிரயாணத்தில் இவ்வளவு பாடும் சேதமும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கப்பு பிரயாணம் இவ்வளவு கடினமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? உயிர்ச்சேதம் வருகிற அளவுக்கு கடுமையாக இருந்ததுக்கு காரணம் என்ன? இவர்கள் அப்போஸ்தலர் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டிருந்தால் இவ்வளவு கடினமான ஒரு கப்பல் பிரயாணத்துக்குள்ளே இவர்கள் போயிருக்க மாட்டார்கள். இந்த சேதம் வராதபடி தங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களோ நூற்றுக்கு அதிபதியோ தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. நான் ஒரு குறிப்பு மாத்திரம் இந்த இடத்துல சொல்லி முடிகிறேன். இன்றைக்கு நாம் யாருடைய வார்த்தைகளுக்கு அதிகமாக நாம் செவி கொடுக்கிறோம்? ஒரு தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் திறமை உள்ளவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? கப்பல் யாருக்கு சொந்தம்? கப்பல் மாலுமி இவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா நூற்றுக்கது. ஆனா தேவனுடைய வார்த்தையோ தேவ மனுஷனுடைய வார்த்தையோ நெக்கல பண்ணிட்டார். ஆகவே இவ்வளவு போராட்டம், கடுமையான கப்பப்பிரார். அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை இந்த நூற்றுக்கு அதிபதி கேட்டிருந்தால் இவ்வளவு வேதனைக்குள்ள போயிருக்க முடிய அவசியம். இன்றைக்கும் சில தேவ பிள்ளைகள் தேவ ஊழியக்காருடைய ஆலோசனையை கேட்கிறது, சொல்ல போன தேவட ஊழியக்காரம் மதிக்கிறதே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும், தேவனை மதிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனை மதிப்பார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்ன ஊழியக்காரன் வருகிறேன். சிலட்டா அவர்கள் என்ன நினைக்கிறோம், இந்த ஊழியக்காரன் என்ன செய்ய போறா? வாஸ்தவம் நாலாவது விளங்கப்படும். யாருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உலகம் மனிதர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? நமக்கு சார்பாகவே எப்பொழுதும் நமக்கு சொல்லும் வார்த்தைகள், ஆலோசனைகள் என்று எதிர்பார்க்கிறது அது தேவனுக்கு முன்பாக சரியானதல்ல. சில பேர் சொல்லப்படுற ஆலோசனைகள் காரியங்கள் நமக்கு கடுமையாக இருக்கலாம், ஆனால் அவைகளை ஏற்றுக்கொண்டு நடந்தால் நமக்கு நன்மை. யாருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்? பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டிருந்தா இவ்வளவு கடுமையான கப்பு பிரயாணத்துக்குள்ள போயிருக்க முடியாது. கருமானவர்களே, தேவ ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு கத்தடை நாமத்தின் நிமித்தம் நாம் செவி கொடுக்கப்படலாம். ஏன்னா நாம் இந்த பூமிக்குரிய போல நாம் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். ஆண்டு நாமத்துக்கு பயப்படாண்டு சாலியோடு ஸ்டாண்ட் அப் பிளீஸ். நாம் யாவர் எழுதிருப்போம்.